session.
நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது முனைவர் இ சூசை அவர்களின் தொல்காப்பிய கலைச்சொல் ஆராய்ச்சி என்கின்ற தலைப்பிலான பேச்சு. இந்த சொற்பொழிவு சென்னை செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் அவர்களுக்காக முனைவர் திரு சூசே அவர்கள் வழங்கியது. மிகவும் அருமையான செய்திகள் நமக்கு அறிய தருகின்றார். இதை கேட்டு மகிழ்வோமா? இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு வேண்டுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எவ்வகையான உரைகளை நீங்கள் கேட்க விரும்புகின்றீர்களோ அதை எமக்கு அறிய தந்தால் உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்வோம். நன்றி, வணக்கம்.
தமிழ் தமிழனை ஆளவிடு. கலம்பகம் பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி. கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரியுது வளர்ச்சி. கைபேசி உரையாடலும் கூட தமிழமாவது இகழ்ச்சி. கல்வி மொழியில் தமிழ் இல்லை, ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை, அலுவல் மொழியில் தமிழ் இல்லை, சில அயலார் மொழியே நம் தொல்லை. நீதி மொழியில் தமிழ் இல்லை, வீதி மொழியில் தமிழ் இல்லை, கோயில் மொழியில் தமிழ் இல்லை, பலர் வாயில் தமிழே நுழையவில்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரே இணைக்கும். முகவரி தந்த பிரபாகரனின் பிள்ளைகளே, இனி எப்படைவரினும் எதிர்த்து நிற்போம் வீர தமிழர் உறவுகளே. சிந்து சமவெளி ஆதிச்ச நல்லூர் ஆதி மண்ணாய் விடுகிறது நம் கீழடிக்குள்ளே இருந்த பெருமை மேலடி நோக்கி எழுகிறது. எம் பாட்டன் வள்ளுவன் தொல்காப்பியனும் ஏந்து பிடித்த செம்மொழியை தாங்கி பிடித்து பாதுகாக்கவே ஒன்றாயினைவோம் நல்லபடி. எதிரிகள் வீழ்வா கிளையில்லை, நாம் உதிரிகளானால் பொருந்தொல்லை. அரசியல் மீள தமிழ் எல்லை, நடவாழ பிறந்தவன் தமிழ் பிள்ளை. சாதி வளர்ப்பது பெருமை இல்லை, தமிழர் என்பது சிறுமை இல்லை. உரிமை மீட்பது நம் எல்லை, உயிரீகம் செய்தால் பிழை இல்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இணைக்கும். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே தமிழரை இயக்கும். விழித்திடு விழித்திடு விழித்திடு, தமிழினமே தீயாய் விழித்திடு. வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு, தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரே இணைக்கும்.
எங்க வளநாடு கல்லூரியில 1840 இருந்து சமஸ்கிருத துறை இருக்கு. 1950 வரை கிரந்த எழுத்துலதான் அவங்க புத்தகத்தை போட்டாங்க. அகரம் ஆகாரம் இகர ஈகாரம் எகர குறியில் இருக்காது, உகர குறியில் இருக்காது. இதை தவிர அவங்க வெளியிடுறப்போ கிரந்த எழுத்துலதான் வெளியிடுவாங்க. கிரந்தம்னா நம்ம என்னமோ நினைச்சுக்க கூடாது. நம்ம ஹைதராபாத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல இருக்கும், மற்ற கல்வெட்டுகள்ல கிரந்தம் இருக்காது. அது சான்ஸ்கிரிட்டுக்கான எழுத்து வரிவடிவ முறைனா, இன்னைக்கு 21 சான்ஸ்கிரிட் பல்கலைக்கழகம் இருக்கிற மகாராஷ்டிரா பீகார்ல டெல்லி அங்கெல்லாம் அந்த எழுத்து இருக்கணும் இல்லையா? அங்கெல்லாம் கிரந்த எழுத்து இருக்காது. நம்ம ஊர்ல சைவ வெள்ளார சாதியில சிவாச்சாரியார்னு ஒரு கூட்டம், காஞ்சிபுரத்தில் ஒரு 500 குடும்பம், அவங்க தான் அந்த எழுத்து நம்ம கைப்பற்றி எழுதிட்டு இருக்காங்க. நாளைக்கு எங்கேயாவது நீங்க ஒரு கருத்தை நாங்க கிரந்தத்துல போடணுங்க, யாருங்க கிரந்த அறிஞர்கள் இருக்காங்கன்னா, ஒரு 19 பேர் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, அந்த அறிஞர்களை கூட்டிட்டு வந்துதான் நீங்க வந்து கிரந்தத்தை டீச் பண்ண முடியும். ஏன்னா 1992 நான் வந்து திருப்பனந்தாள் மடத்துக்கு ஒரு வாரம் அந்த கிரந்த பயிற்சி வகுப்புக்கு போனேன். அந்த கிரந்த பயிற்சி வகுப்புக்கு காஞ்சிபுரம் சிவாச்சாரியர்கள் தான் வந்திருந்தாங்க. நான் உங்களை கேட்டேன், இல்ல சார் வி ஆர் நாட் பிராமின்ஸ் அப்படின்னு. ஏன் கேன்னேன், இல்ல சார் நாங்க பெண் கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறதெல்லாம் இல்ல, நாங்க வந்து எங்களை நிலை நிறுத்திக்கணும்னா சான்ஸ்கிரிட்ல வந்து ஓதுங்கிற கட்டாயம் வர்றப்போ நாங்களா சான்ஸ்கிரிட் படிச்சுக்கிட்டோம், நாங்களா பொங்கலை போட்டுக்கிட்டோம், மற்றபடி நாங்களா சைவ விளையாளர் தான். இப்பவும் சைவ கோவிலுகள்ல மேல கும்பாபிஷன் நடத்துறதுல கோபுரத்துல தண்ணீர் ஊற்றுக்கிற உரிமை யாருக்குதான் உண்டு? சிவாச்சாரியர்களுக்கு தான் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது. மற்ற ஐயரும் மற்றவங்களும் அங்க போக முடியாது. இதெல்லாம் தமிழர்களுடைய சமயவியல் வரலாறு நண்பர்களே. இந்த பின்னணியிலதான் நீங்க எதை பாக்கணும், இந்த கிரந்த எழுத்தை பாக்கணும். பிறகு ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு ஐயங்கார் ஒருத்தர் என்ன பண்ணாரு, கும்பகோணத்துல ஒரு பிரசு சென்றார். கடைசியா 1955-58 அந்த பிரசு அச்சம் இருந்துச்சு. அதுல இந்த கிரந்த எழுத்துல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாடு விடுதலை இந்த பிறகு இந்த ஆசிரியர் தான் ஓய்வு பெற்ற பிறகு இன்னைக்கு இந்திய எழுத்துல அந்த தேவநாயகிரி எழுத்துல ஆனா சொல்லி கொடுக்குறாங்க. அதுல இன்னும் பெய்ய கொடுமை உண்டு நண்பர்களே. மலையாளம் தெரிஞ்சவன் சான்ஸ்கிரிட்ல மலையாள எழுத்துல எழுதிக்கலாம், தெலுங்கு தெரிஞ்சவன் தெலுங்கு எழுத்துல எழுதிக்கலாம், தேவநாயகி எழுத்துல எழுதிக்கலாம், தமிழ்லயும் எழுதிக்கலாம். இப்ப எங்க கல்லூரியில மாணவர்கள் ஒரு 60 பேர் இருக்காங்க. சமஸ்கிருத மாணவர்கள் 4 பேர் தமிழ் எழுதுவான், 4 பேர் இங்கிலீஷ்ல எழுதுவான், 4 பேர் ஹிந்தியில எழுதுவான். இது என்ன யா, ஒரு மொழியா ஒரு எழுத்துல எழுத வேண்டாமா? ஒரு எழுத்துல எழுதுறது அது ஒரு மொழியா இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்ற இல்ல, நம்ம எல்லாம் ஒரே சங்கத்துல இருக்கோம், ஆசிரியர் சங்கத்துல. இதெல்லாம் நீங்க பெரிதப்படுத்தாதீங்க பாருங்க நண்பர். என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு வரி வடிவம் இன்று வரை இல்லை. இன்னைய எங்க கல்லூரியில சமஸ்கிருதம் அப்படிதான் 60 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதான் உண்மை, ஒரு வரி வடிவமே. அதனால எழுதா கிழவின் பேரு குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா அந்த வேதத்தை அவங்க படிச்சுட்டு வர்றாங்க, பரம்பரை பரம்பரையா அதை மாறாம சொல்லிட்டு இருக்காங்க. மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்போ அது எழுதா கிழவியாக காலந்தோறும் சொல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. விடுதலைக்கு பிறகு மட்டுமல்ல, சில வடநாட்டு கல்வெட்டுகள்ல நாகரிக எழுத்துக்கள் எழுதினார்கள். அப்ப அந்த தேவநாகரி வடிவடிவத்தை இன்றைக்கு ஏற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு குஜராத்தி மொழி, மராட்டி மொழி அவங்க எல்லாம் தேவநாகரி எழுத்துக்கு மாறிக்கிட்டாங்க. காந்தியா அப்ப ஒரு அறிக்கை கொடுத்தாரு, தமிழ் தெலுங்கு மலையாளம் தனி எழுத்து வச்சுக்க கூடாது, நீங்க எல்லாம் தேவநாகரிக்கு மாறிக்கங்க அப்படின்னு. சும்மா வேலையப்பாரு என்ன எல்லாரும் போராட்டம் நடத்தினோட அவரு அந்த கருத்தை திருப்ப வாங்கிட்டார். இதை நாம் மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டும் நண்பர்களே. நாம் ஏன் மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டும் சொல்லுகிறேன்னா, நாம் விழிப்போடு இல்லாவிட்டால், நம்முடைய பிள்ளைகளோடு விழிப்போடு உருவாக்காவிட்டால் நாம் முகவியற்றவர்களாகி விடுவோம். இப்படவே நம்மள தச்சன பிரதேசங்கிறான் தேர்தல் இருக்கையில இவ்வளவு விழிப்புணர்ச்சி இருக்கிற தமிழ்நாட்டுல. ஆமா, நான் தான் சொல்றது உண்டியப்பா, நாங்க தான் தமிழ்நாடு. இருக்கிற 4 மொழியில எங்க மொழி மட்டும்தான் தமிழ் மொழி மட்டும்தான், திராவிட மொழி குடும்பம் மட்டும்தான் இந்தியாவுக்குரியது. நீங்க இந்தோ ஐரோப்பிய மொழி, அமேசினோ திபெத்தியன் மொழி, இவன் ஏசியோ ஏசியாட்ரிக் மொழி. நீங்க காசி மொழி, சந்தாலி மொழி எல்லாம் ஆஸ்திரியாவில இருந்து வந்தது. இந்த மிசோரம் மொழி, அந்த மணிப்புரி மொழி, இதெல்லாம் சீனோ திபெத்தில இருந்து வந்தது. நீங்க இந்தோ ஆரியத்தில இருந்து வந்தவங்க, நாங்க மட்டும்தான் இந்து ஒரு மொழி. அதனாலதான் நாங்க உங்களை பார்த்து வடக்கத்தி நாடுன்னு சொன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரம்னா வடக்கு, பிரதேசம்னா நாடு, வடக்கத்தி நாடுன்னா. நாங்க உங்களை வடக்கத்தி நாடு உத்தரப்பிரதேசம் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது, நீங்க எங்களை தட்சிண பிரதேசம் சொல்றதுல என்ன இல்ல, நியாயம் இல்ல. ஏன்னா இது எங்க நாடு, இதை நாம அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் நண்பர்களை. இல்லைன்னா என்ன ஆகும்னா, இவர்களுக்கு எழுத்து இல்ல, ஒண்ணும் இல்ல, இவர்களிடம் என்ன இருக்கிறது. நீங்க இந்தி மொழி வரலாறு எடுத்து படிங்க, முதல் இலக்கண நூல் 1920 தான் வருது, 1920. அதுக்கு முன்னாடி இந்திக்குன்னு இலக்கணமே இல்லை. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அந்த இந்தி இலக்கண வரலாறு படிச்சுட்டு. அப்படி இந்தி பேராசிரியர் கேட்டேன், ஆமாங்க நாங்க இருக்குன்னு எப்பங்க உங்கள்கிட்ட சொன்னோம், என்னமோ நாங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து கேட்கிறீங்க. அப்போ நாம் இந்த இலக்கண குத்த சமஸ்கிருதம் சார்ந்தது இதெல்லாம் வேண்டாம், வந்து வீர சூழியம் கூட பாலி மொழி சார்ந்தது, நமக்குன்னு வைத்தியநாத தேசிய எழுதி இருக்கிற இலக்கண விளக்கம் இருக்கு, அப்புறம் முத்திவீரியர் எழுதிட்டு முத்திவீரியா இருக்கு, 90 விளக்கம் இருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் அறுவகை தமிழ் இலக்கணம், வனச்சல்பம் தண்டபாணி சாமி, நம்ம அந்த கௌமாரம் மடத்து சாமியார், அவர் தான் வந்து பெரிய ஆடு என்ன பொறுத்தவரையிலும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் புலமையின 6வது இலக்கணம் தான் எழுதினார், அவர் தான் 7வது இலக்கணம் துறவுன்னு எழுதினார், அவர் தான் ரொம்ப தெளிவா தமிழ் தெரியாத தெய்வம் ஒன்று உண்டனில் அதனை அழகையன் பெண் கண்டீர்னர். இல்லை ஒரு சாமிக்கு தமிழ் தெரியலன்னா அது பிசாசுரா, அது எப்படா சாமியா இருக்க முடியும்? இந்த மாதிரி நம்ம எந்த இலக்கணத்திலயும், அதுவும் இலக்கணத்திலேயே. அதனால அவருடைய அறுவகை தமிழ் இலக்கணத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு கொண்டு போய் கட்டாயத்தில் இருப்பான். ஏன்னா ஒருத்தன் வந்து தமிழ்ல ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஒருத்தனுக்கு கோபம் இல்லைன்னா அவன் வெறும்புலவன் அப்படின்பார். வெகுளியற்றிருப்போன் வெறும்புலவன் என்பார். அவனுக்கு கோபம் வரணும் யா அப்படின்பார். அதனால இந்த அறுவகை தமிழ் இலக்கணம் இருக்கிறத தமிழர்கள் வந்து துர்காப்பியத்துக்கு பிறகு உயர்த்தி பிடிக்க வேண்டிய இலக்கணம். நம்ம பல நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை சரிக்கிட்டோம். சரி, நம்ம ரொம்ப புறம்போக்கு போறோம். பெயரிலை கிளவியின் ஆகண அப்படின்னு பாக்கிறோம். அப்புறம் தொல்காப்பியத்தை இந்த திசைநிலை கிளவி, திசைநிலை கிளவிம்பர் நம்ம ரீஜனோட எலக்ட்ங்கிறோம். வட்டார வழக்கு, இந்த வட்டார வழக்கு தான் அவர் காலத்திலேயே செய்யுள் வீட்டை சொல்லேன் பாத்தீங்க. அவர் மார்பின் கொடுக்குற டெபினேஷனும் இலக்கிய கலைச்சொலுக்கு கொடுக்குற டெபினேஷனும் வித்தியாசமா இருக்கும் விளக்கமும். இதெல்லாம் வந்து இலக்கியம் எழுதுவதற்கான சொற்கள். நான் செய்யுள்ங்கிறது இலக்கியத்தை குறிக்கின்ற, செய்யுள்னா பாட்டுன்னு பொருள் இல்ல. அப்ப இலக்கியத்தை நீங்கள் எழுதுகிற போது இந்த மாதிரி வடசொல் போடலாம். அவர் சொன்ன வடசொல் எதுங்கிறது ஒரு பெரிய ஆழமான கேள்வி. அவர் காலத்தில் இருந்த பாலி, சூரசேனியும், பிராகிருதம், சமஸ்கிருதமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உரையாசிரியர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இது வந்து தேவ பாசங்கள் தமிழ் போகாமையானும் சேனவரையா இருக்கட்டும், இல்ல நீங்க நம்ம பரிமேலாளர்களா இருக்கட்டும், நம்ம அந்த இவரு இருக்காரு வீரசொலியத்துக்கு உரை எழுதி புத்தமத்திறனார், இவங்க எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்லுவாங்க. அது தேவ பாசை, தேவ பாசையில தமிழ் சொல் போகாது, இது நீச பாசை, நீச பாசைக்குள் தேவ பாசை சொல் வரும். இப்படியே ஒரு 2000 வருஷத்தை நம்ம ஓட்டிட்டோம். அப்ப நண்பர்களே, நாம இப்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம். திசைநிலை கிளவி, வட்டார வழக்கு சொற்கள், வட்டார வழக்கு சொற்கள் தமிழ் சொல்லாக ஆகுன. பூனை ஒரு பக்கம் பூசைன்னு சொல்லுவான், குறையாசிரியர்கள் விளக்கங்கள் நிறைய எழுதுறாங்க. இந்த ஆகுன ஆகுன என்பது இருக்கிறதே, இப்படி இந்த சொல் ஆகி வரும் அப்படிங்கிற ஒரு தன்மைய நாம வந்து கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, அப்போ இந்த சொற்கள் இப்படி எல்லாம் அதுல கூட நான் பல நேரங்களில் பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்லுங்க. இந்த தொல்லோர் கிளவி, தொல்லோர் கிளவின்னு ஒண்ணு இருக்கு. தொல்நெறி மொழி ஆகுன, தொல்நெறி மொழி ஆகுன அப்படின்பா. அப்படின்னா என்னங்க தொல்நெறி? நிறைய தொல்நெறிகளை தொகுத்ததால் தான் இவருக்கு தொல்காப்பியனே பேர் இருந்துச்சு. ஆன்சியன் தியரிஸ், ரொம்ப காலமா நம்ம ஊர்ல இருந்த கருத்துக்களை அவரா சொல்லல, அவரா சொல்ற, அவரா சொல்றது தான் சொல்றதா சொல்றாரு. இந்த என்ப முடிப்ப அதுக்கெல்லாம் இப்ப நல்லா அழகா விளக்கத்தோட நம்ம சேவை சண்முகையெல்லாம் அவருடைய நூல்கள்ல இத்தனை இடத்துல என்ப வருது, இத்தனை இடத்துல முடிப்ப வருது, இத்தனை இடத்துல முழு என்பனார் வருது, இதெல்லாம் வந்து முன்னோர்களுடைய சொல்லாக இருக்கணும். இப்ப அப்ப இந்த முன்னோர்கள் சொன்னவற்றை சொல்லுவது அப்படிங்கிற மரபு நம்ம ஊர்ல இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கதையை கூட பாக்கலாம். ஒரு நல்ல மானுடவியல் வரலாறு கூட சமயத்துல இது இங்க கிடைக்கும். ஒருத்தன் வணிகம் பண்ண போனானா, உரையாசிரியர் எழுதுற, வணிக சாத்துடன் பட்டினம் சென்ற ஒருவன், வணிக சாத்துங்கிறான், பல எருமைகளை விலை கொண்டு தன் நாடு திரும்பும் போது பல பலகாலம் ஓட்டி வருகிறான். இடையில் ஒரு காணியாறு, நீர் அருந்துவதற்கு நீரில் இறங்குகிறான். காலமல்லா காலத்து சேமையில் பெய்த மழை எதிர்பார்க்கலாப்போ, பொறுக்கென வெள்ளம் வரவே அவனோட எருமைகளையும் அடித்துச் செல்லப்பட்டு கரையில் பணமாக ஒதுங்குகின்றன. அவனும் போயிட்டான், எருமையும் போயிடுச்சு, நாடி கிடக்குது. நாற்றம் மிகுதியில் எவரும் எருமை பிணத்தை அப்புறப்படுத்த உடன்பட்டனர். ஊர் மன்றம் கூடி விவாதிக்கிறது. பெரியோர் ஊர் இதற்கு தீர்வு ஊர் அடங்கலில் இருக்கும் என்கிறார். கணக்கன் பார்த்து கூறட்டும் என்கிறார். கண்ணூரியை கலருகிறேன், நான் படிச்சு பார்த்துதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கப்பட என்ன பண்றான், போய் படிக்கிறான். ஒரு நாள் போய் எனக்கு கைவிட்டு கொடுக்கலாம்னு போய் அங்க இருக்கிற பயவனை கேட்கறான். அதெல்லாம் தர முடியாது, நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணுங்கிறான். மனசை வச்சுக்கிறான், ஓ இந்த பயவன் நமக்கு வந்து பைசா தர மாட்டேன்ட்டானா, அவனை பாத்துக்குவோம், நல்ல நேரம் வந்திருக்குது பாருங்க பாருங்க. கணக்கன் சூழ்ச்சியாக ஆண்டுதோறும் நன்கொடை தராத குயவனை தக்க செய்யம் என பழி வாங்கும் போது ஒரு பழைய உலகத்திலிருந்து வாசிக்கிறான். எப்படி வாசிக்கிறான்? நம்ம ஊருடைய ஊரடங்கு இப்படிதான் இருக்கு. காட்டு முட்டை பொறுக்கி மக்களும் சுட்ட புகையா, மேற்கே மேகம் தோன்றி. எப்ப இந்த காட்டு எருவை வச்சு சுட்டியா சட்டிய, அப்ப மேல மேகம் போச்சா, போய் மின்னி இடித்து மழை பொழிந்து ஆற்றில் நீத்தம் பெருகி தண்ணி வந்துச்சா, அடித்து செல்லும் எருமைகளை ஈர்த்து கொண்டு கரையேற்றல். இந்த தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு போதுலா அந்த எருமையை கரையேற்றது இவ்வூர் குயவருக்கு என்றும் கடமை. அதனால குயவர்னே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இத உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறாரு. இதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல, புகைக்கும் மழைக்கும் சம்பந்தம் இல்ல. இயையாதன இயைவுபடுத்தி கூறுவது, அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இது ஃப்ராடு, இயையாதன இயல்புபடுத்தி கூறுவது தொன்னறி மொழி ஆகுன. இப்படி நம்ம ஆளுவ சம்பந்தம் இல்லாதத சம்பந்தப்படுத்தி மாட்டேற்று நெறியில கொண்டு வந்து சொல்லுவான் யா, அதான் இந்த சொன்னறி மொழி ஆகுன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்காட்டு மாற்ற கொடுக்கறாங்க. பிறை கவி மலை நடக்கும், மலை நடக்கும் பிறைனா தந்தான், அது வந்து அந்த பிறையினால் கம்பி கொண்டு மலையில இது இதுவே மலையா, யானையே ஒரு மலையா, ஒரு மலை பிறையால் கம்பி கொண்டு நடக்கிறது அப்படின்னா அது யானையை குறிக்கும். இதெல்லாம் தொன்னறி மரபு அப்படின்னு இவங்க சான்றெல்லாம் உரையாசிரியர்கள் கொடுக்கிற போது நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த மாதிரி இந்த உரையாசிரியர்கள் தருகிற விளக்கங்கள் ரொம்ப நுட்பமா இருக்கும். இந்த கலை சொற்களை பார்த்தோம்னா எழுத்தோர் என்ன புருதறி புணர்ச்சி அப்படின்பார். அது என்னங்க எழுத்து ஒண்ணு, பொருள் வந்து தெளிவா இருக்கும், ஆனா எழுத்து ஒரே எழுத்து தான், ரெண்டாவது எழுத்து அங்க போட வேண்டாம், கூடுதல் அடிஷனலா எழுத்துக்களை சேர்க்க வேண்டாம். அப்ப எழுத்தோர் என்ன புருதறி, நம்ம இந்த குந்தேராமா குண்டேராமா நம்ம படிச்சிருக்கிறோம், மாணவர்கள் நடத்தியிருக்கிறோம். குன்று ஏறாத பசுவாகிய விலங்கு, குன்று ஏறா ஆமா குன்றேராமா, குன்றுல ஏறாத விலங்குகள். இப்படி எல்லாம் நம்ம கூட 20ஆம் நூற்றாண்டுல அப்பாவை பார் அப்பாவை பார் இப்படிதான் பிரிமொழி சில இடையில இவர்கள் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த கலை சொற்கள் சில நேரங்கள்ல ரொம்ப நுட்பமான கலை சொற்களை தொல்காப்பியத்தில் நம்ம கவனிக்கலாம். ரசன்மைங்கிற சொல் நான் கூட அடிக்கடி சொல்லுவது உண்டு. இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்கு செம்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமான ஒரு கேள்வி. அப்ப மதுரை பிள்ளைகள் எழுதாங்க சாரதாமா மலாம் அங்க செவியல் இலக்கியம் தான் எழுதுவாங்க. ஐயா அகத்தலிங்கனார் கூட செவியல் இலக்கியம் தான் எழுதுவார். கிளாசிக்கலுங்கிறது செவ்வியல் தான் மொழிபெயர்த்தாங்க. இப்ப கலைஞர் காலத்துலதான் அந்த செவ்வியல் அப்படிங்கறத கிளாசிக்கல்ங்கிறது செம்மொழினாங்க. இப்ப கிளாசிக்கல் கல்ச்சர் இருக்கு, அது எப்படி செம்மொழி பண்பாடுன்னு சொல்ல முடியும்? செவியல் பண்பாடு அல்லது செம்பண்பாடுன்னு தான் சொல்ல முடியும் கிளாசிக்கல் கல்ச்சர். அப்போ கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் கல்ச்சர், கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாத்தையும் செம்மொழியின் மொழிபெயர்த்துட்டு இருக்கு. அதனால இந்த கிளாசிக்கல்ங்கிறதுக்கு இந்த செம்மொழிங்கிறதே வந்து சரியான வேர்ட் காயினிங் சரியான காயினிங் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னால வரலையும் இந்த செவ்வியல்ங்கிற சொல்லாட்சி தான் இருந்துச்சு. இங்க தொல்காப்பியத்தில் இந்த செம்மைங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இங்க செஞ்சொல் செவ்வன் செவ்வியர்பு செந்தொடை இந்த மாதிரி ஒரு நான்கு இந்த கலை சொற்களை ஒரு வேறுபடுத்தி பாக்குறப்போ நம்ம இந்த தொடை இலக்கணம் படிக்கிறோம். தொடை இலக்கணம் படிக்கிறப்போ எதுகை இல்லாம மூனை இல்லாம இயல்பு இல்லாம எதுவுமே இல்லாட்டி அது செந்தொடைங்கிற. அப்ப இயல்பாக இருப்பது செந்தொடை அப்படின்னு பாக்குறோம், வேற எதுவும் வந்து இருக்கிறாரு. ஆமா அதே போலதான் செவ்வன் அப்படிங்கிறதும் நம்ம இந்த எண்ணு பொருண்மை அப்படின்னு உரிச்சொல் படிக்கிற போதும் இந்த இடைச்சொல் படிக்கிற போ படிக்கிறோம். என்னங்க என்ன பொருண்மை? சேரனும் சோழனும் பாண்டியனும் வந்தனர் அப்படிங்கிறப்போ உண்மை வெளிப்பட்டு வந்திருக்கிறது, இது உண்மை தொடர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இது என்ன பொருண்மையில் வந்துள்ளது? சேர சோழ பாண்டியர் இங்க என்ன பொருண்மை இருக்கிறது? உங்கிற இந்த இடைச்சொல் என்ன பொருண்மையில் வரும்? ஏனாங்கிற இடைச்சொல் என்ன பொருண்மையில் வரும்? என்றுங்கிற இடைச்சொல் என்ன பொருண்மையில் வரும்? இந்த என்ன பொருண்மைனா என்ன அப்படின்னா அடுத்தடுத்து என்றது மாப்பலா வாழை சேர சோழ பாண்டியர் இந்த மாதிரி சொல்லுவது என்ன பொருண்மை? கணவன் மனைவி ஆசிரியர் மாணவர் உண்மை தொகையில இந்த பேசுகிற விஷயங்கள் என்ன பொருண்மையில் பாக்குறோம். இந்த எந்த ஒரு உருவம் வெளிப்படாமல் இருந்தால் தொகைநிலைத்தன்மையா இருந்தா செவ்வன் அப்படிங்கிற இலக்கிய சொல்லாட்சி இருக்கிறது. தொடரியல் பார்வையில் இந்த செஞ்சொல் அப்படிங்கிற ஒன்றையும் நாம இங்க கவனிக்கிறோம். அப்போ சொல்லு தொல்காப்பியர் இந்த செவ் இயல்பு இந்த செவ் எண் இந்த செஞ்சொல் அப்படிங்கிற இந்த சொல்லாட்சிகளை ரொம்ப நுணுக்கமா சொல்றத பாக்குறோம். அப்போ இந்த செம்மைங்கிற சொல் ஒரு இடத்துல ஜீரோ மார்க்ஸ்ங்கிற மீனிங்ல வரும். ஜீரோ மார்க்ஸ் தான் மொழியில் இன்மை உருப்புன்னு சொல்றோம். இன்மை உருப்புன்னா தொகைநிலை தொடர்ல இருக்கிறது கூட ஜீரோ மார்க்ஸ். சேரனும் சோழனும் பாண்டியனும் வந்தனர், சேர சோழ பாண்டியர் வந்தனர் உண்மை இல்லாதான் ஜீரோ மார்க்ஸ். நம்ம தொண்டாயிடுவாய்ப்போம் கந்தசாமி வந்தார் நல்லவர் ரொம்ப நல்லா முசன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் திருப்பி திருப்பி கந்தசாமின்னு சொல்ல மாட்டான். ஒருத்தர் கந்தசாமின்னு சொன்னா போதும் அதை தோன்றாயிடு வாய்ப்போம். நாம எதை இந்த தோன்றாயிடு வாய்ந்து சொல்றோமோ அதில் இங்கிலீஷ்ல ஜீரோ மார்பிங்கிறாங்க. ஜீரோ மார்பின்னா சுழிய உருபு அல்லது இன்மை உருபு. அது அந்த இடத்துல சொல்லி இருக்காது, ஆனா அந்த சொல்லி என்ன பொருளை தருமோ அதை அந்த தொடர் வந்து தரும். அதுதான் ஜீரோ மார்பிங். எம்டி மார்பிங்க்கு ஜீரோ மார்பிங்க்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. எம்டி மார்பிங்னா பொருளற்றது, இடைச்சொற்கள் போல எம்டி ஃபார்மிங் வெற்றி உருவன்கள். சீன மொழியில நிறைய வெற்றி உருவன்கள் உண்டு. தமிழ்ல பண்ணாம லட்சுமி உறுப்பு வச்சிருப்பு, உண்மையில் அசைச்சொல் வச்சிருப்பு, தமிழ்ல பண்ணாம இடைச்சொல் பட்டியல் திரும்ப ஓம உறுப்பு வச்சிருப்பு. அப்ப இந்த வெற்றுருபன் கோட்பாடு அல்லது வெற்றுருபு வெற்று மார்ஃப் அல்லது மார்ஃபீம் அதுக்கு சின்ன ஒரு வேறுபாடு சொல்லுவாங்க. சொல் முடிஞ்சிருந்தா மார்ஃபீம்பாங்க, சொல் முடியாம இருந்தா மார்ஃபும்பாங்க மொழியல்ல. இப்ப இந்த என உம் என்று ஐயால் குயில் அதுகள் விடிய போலப்படைய மானக்கடுப்ப நேர நிகர இவை எல்லாமே வெற்றுருபன்கள். இது மட்டும் இல்ல, இன்னும் வெற்றுருபன்கள் நிறைய இருக்குது. நம்மை நாம் இந்த இடைச்சொல் என சொல்லுபவற்றில் பெரும்பான்மையானவை வெற்றுருபன்களாக இருக்கின்றன. இந்த வெற்றுருபன் கோட்பாடு என்பது வேறு, ஜீரோ மார்ஃபிம்ங்கிறது. ஜீரோ மார்ஃபிம்ங்கிற இடத்துல சொல்லு இருக்கும், அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கும். வெற்றுருபனுக்கு தனிப்பொருள் கிடையாது, அது வராம இருக்கும். ஆனா அந்த தொடர் வந்து பொருள் தரும். ஒரு சிந்தாட்டிக்கல் அப்ரோச்ல நம்ம தொடரியல் பார்வையில் அதை பார்க்கும் போது அப்படி நம்ம அதை பார்க்கிறோம். இப்படி இந்த கலை சொற்கள் துர்காபியத்துல அமைஞ்சிருக்கிறத பாக்கிறோம். ரொம்ப அருமையான சொல் காலக்கிழமை. இந்த கொஞ்சம் நாளும் ஒளியுடைமை சுருக்கம் அதெல்லாம் பார்த்தோமே. வெறுப்புங்கிறதுக்கு தொல்காப்பியர் வந்து அழகான விளக்கத்தை கொடுப்பார். கொடுத்துட்டு அவர் தருகிற அந்த விளக்கம் வந்து நம்மை பல நேரங்களில் வியக்கவைப்பதாக இருக்கிறத பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, இதுல நாம் முன்னாடி தொழில்நிலை ஒட்டுன்னு சொன்ன மாதிரி இது காலத்தை காட்டுகிற விகுதியை தன்னகத்தே கொண்டு இருக்கிறது. இது காலக்கிழவி, இது டைம் சைன். உலகத்தில் எல்லா மொழியிலையும் டைம் சைன் இருக்கு. நாம் அந்த தொல்காப்பியர் ஒரு யுனிவர்சல் கிரமேரியன் அப்படிங்கிற கொள்கையை சொன்னப்போ ஒன்னு சொன்னான், வினையனப்படும் போது வேற்றுமை கொள்ளாது, நினையங்காலே காலம் கொண்டு தோன்றும். நீங்க பாடம் நடத்தும் போது சொல்லியிருப்பீங்க, வினையனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. நான் கூட மாணவர்களுக்கு பாடம் நடத்துறப்ப எளிமையா சொல்றது, பெயர் சொல்லுங்க வினை சொல்லுங்க வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னா படி காதலி இந்த ரெண்டு சொல்ல எடுத்துக்கிறது. அது என்னங்க பெயரா வினையா அப்படின்னா, ஒருத்தர் பெயர் பாரு அல்லது ஒருத்தர் வினையும் பாரு, அது எப்படி வந்து வினையா இருக்க முடியும்? நான் படித்தான், சரி படியில் ஏறினேன், படியில் ஏறினேங்கிறப்ப இல்லுங்கிற வேற்றுமைப்ப அது பெயர் சொல். அப்ப அது பெயரா வினையான்னு வரையறை பண்ற வேலை யாருகிட்ட இருக்கு? ஒன்னு டைம் சைன்ல இருக்கு அல்லது கேஸ் சைன்ல இருக்கு, வேற்றுமை உருவுகிட்ட இருக்கு அல்லது காலம் காட்டி முடியல இருக்கு. படித்தான் அப்படிங்கிறப்ப அது வந்து படிக்கிறான் படிப்பாங்கிறப்ப அது வெறுப்பாயிரு வினையாயிரு. படியில் ஏறி வந்தேன் அப்படிங்கிறப்ப அப்புறம் அது இடைச்சலாக வரும், அது வேற நம்ம அங்க போக வேண்டாம். இப்ப இந்த வினையினப்படுவது வேற்றுமை கொள்ளாது, நினைந்தாலே காலம் கொடு தோன்றும். ஆராய்ந்து பார்த்தா நினைத்தாலும் தெரிஞ்ச ஆராய்தல் பொருள். ஆராய்ந்து பார்த்தால் அங்க வந்து காலம் வந்து புலப்பட்டு நிற்கும் அப்படிங்கறத நுணுக்கமா கவனிக்கிறோம். நீங்க தொல்காப்பியர் ரொம்ப நுட்பமா இந்த வினைங்கிறதுக்கு காலத்தை காட்டுறத மட்டும் அல்லது காலம் காட்டு விரும்ப முடியாத மட்டும் வச்சுட்டு சொல்ல மாட்டார். மிக நுட்பமான கருத்து நண்பர்கள், தமிழ்ல மட்டும்தான் ஒரு பல ஆயிரம் ஆண்டான மொழியில மட்டும்தான் இப்படி ஒரு தன்மை இருக்கும். தினைப்பால் எண்ணிடம் காலம், இந்த தினைப்பால் எண்ணிடம் காலத்தை காட்டுகிற மிகுதி சஃபிக்ஸ்ல வருது பின்னோட்டாக. இந்த நகா நோட்டை ஆடு ஒரு சொல் நகா நோட்டை மருந்து பொறி சொல் இருக்கிறதே அது வந்தான் உடைச்சு பார்ப்போம். அன்பாள் வந்தாள் பெண்பாள் அப்போ வருவான் காலம். அப்போ இந்த காலம் காட்டுகிற மிகுதி இருக்கும் தன்மை முன்னிலை படக்கை. வந்தேங்கிறப்ப தன்மை உரிமையாயிடுது, வந்தோங்கிறப்ப தன்மை பன்மையாயிடுது, வந்தாங்கிறப்ப முன்னிலை உரிமையாயிடுது. அப்ப எல்லாம் செறிவாக ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு மார்பின்குள்ள ஒரு சிந்தாட்டிகள் தேடி ஒரு சொல்லுக்குள் ஒரு தொடரியல் கோட்பாட்டையே தெளித்து வைக்கிறவர்களுக்கு மொழி ஒரு மொழி வளர வேண்டுமே ஆனால் சிறப்பத்தாயிரம் ஆண்டுகள் ஆகணும். நீங்க காலையில் வரலாறு அந்த தொல்காப்பியத்துக்கு கால வரையறை சொல்றப்போ இது ஒரு முக்கியமான காரணமா சொல்லுவார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, கல்லூரி சிவனிய அவ்விய பெரிய பெயரே சொல்வழியுடைய பலவரி சொற்க நூற்பாக்கு தம்பி. ஆடுகள் வந்தன சரி, மாடுகள் வந்தன சரி, மேசைகள் கிடக்கின்றன சரி, எப்படி வந்து மனிதர்கள்னு சொல்லலாம், எப்படி வந்து ஆசிரியர்கள்னு சொல்லலாம், எப்படி வந்து மாணவர்கள்னு சொல்லலாம், பலவரி சொற்கன்னு தான் சொல்ல அப்படி சொல்லியிருக்காரு. பல்லோரறியும் கிளவின்னு சொல்லல, பல்லோரறியும் கிளவினா பலர்வாள், பலவரி சொல் அப்படின்னா பலவின்பால், பலவின்பால மட்டும்தான் அது வரலாம். கூறியர்கள் சொல்லு இருக்கு, தோழிகள் சொல்லு வருது சங்க இலக்கியத்துல சொல்லுவாரு. நீங்க இந்த குருந்தொகை அகனானூறு இந்த மாதிரி நூல்களுக்கு எல்லாம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டு மூத்து குரு தொல்காப்பியம் அவருடைய 27 காரணங்களை பட்டியல் போடுவார். ஏன் தொல்காப்பியம் சங்க இலக்கியத்திலிருந்து காலத்தால் மூத்தது? நான் அதனாலதான் சொன்னேன் அவருடைய தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம், அது வேற ஒண்ணும் கிடையாது. சிறப்பு பாயிரத்துக்கான விளக்கம் வடவேங்கடம் தென்குமரி நம்ம சிறப்பு பாயிரம் சொல்றோமே அதுக்கான 200 பக்கத்து விளக்கம். அந்த விளக்கத்துலதான் இதை சொல்லிட்டு எல்லா நூற்பாவுக்கும் என்ன பண்ணுவாரு பின்பகுதியில ஒரு உரைநடையில எல்லா நூற்பாவையும் எழுதி தொழுகாப்பியும் போட்டு போட்டுருவாரு. அப்ப அண்ணாமலை கொள்கைகளையும் வெளியிட்டது, இப்ப நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க, இப்ப ரெண்டு மூணு பேர் யாரும் வெளியிட்டு இருக்காங்க. அதனால இப்ப சந்தையில அந்த நூல் கிடைக்குது. அப்போ இந்த கலை சொற்களை நாம ரொம்ப நுட்பமா பாக்குறோம். அதே போலவே நண்பர்கள், இப்போ அப்பா அம்மான்னு வார்த்தை இருக்கு, நமக்கு தெரியும் இயற்பெயர் அம்மை, இயற்பெயர் அப்பன், அம்மையப்பன். இந்த அம்மையப்பன்ங்கிறது இயற்பெயர், அப்பா அம்மாங்கிறது விழித்தனர். எட்டாலட்சுமி எட்டி இருக்கிறாள் அப்பான்னு கூப்பிட்டுமா, எட்டி இருக்கிறாள் அம்மான்னு கூப்பிட்டுமா, அம்மையா அம்மான்னு கூப்பிட்டு ஒரு சில ஆயிரம் ஆண்டுகள் ஆனதுனால என்ன ஆகி போச்சு, அம்மாங்கிற பெருசல் வந்துருச்சு. தொல்காப்பியர் அம்மை என்னும் உரையசை கிளவியும்பார் ஒரு இடத்துல, அது என்னங்கிறது அம்மாங்கிறது கூப்பிடுகிற கிளவி, உரைத்தல் கிளவிங்கிறார் அவரு. அம்மாங்கிறது என்பது அப்படின்னா முறைப்பெயர் கிளவியும் இருப்பாரு. ஒரு தேவையான இடங்கள்ல முறைப்பெயர்கள், இப்ப பல்லோர் குறித்த முறைநிலை பெயரே தாயர் தந்தையர்னு சொல்றான். அது என்ன சார், பல்லோர் குறித்த முறைநிலை பெயர், உறவு நிலை பெற்றிருக்கிற பேச்சொல். அதனால அது டிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படிங்கிறது. இது ஒரு விளக்க முறை இலக்கணம்ங்கிறது. பலரை குறிப்பிடுகிற உறவு பெயர்ல வருகிற உறவு பெயர் தன்மை நிலை பெற்றிருக்கிற பெயர் சொல், பல்லோர் குறித்த முறைநிலை பெயர், பல்லோர் குறித்த திணைநிலை பெயர் வேடர். அது பலர்பால் இருக்கு, பலரை குறிப்பிடுகிறது, திணை அங்கு நிலை பெற்றிருக்கிறது, இவர் ஆயர். அப்ப இந்த ஆயர் வேடர் சொல்லுக்கு அவர் சொல்ல வருகிற போதே பல்லோர் குறித்த திணைநிலை பெயரே. அதனாலதான் சொன்னேன் அவருடைய இந்த லாங்குவேஜ் ஆஃப் தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப விளக்கமானது. அத மொழி நடை ரொம்ப விழாவாரியா பேசும், சுருக்கமான இடத்துல காலக்கிழமின்னு சுருக்கமாக சொல்லிட்டு போவாரு. சொல்லுகிற போதே இந்த இடத்துல வினை எஞ்சி இருக்கிறது பாரு. நம்மதான் நன்னூல் படி வினை வினையச்சித்திரையும் பெயரச்சித்திரையும் திணைப்பால் இடம் காட்டுகிற விருதி இல்லாம இருக்கும். இப்ப வந்தான், சாப்பிட்டான், சென்றான், இதுல திணைப்பால் என்னிடம் காலத்துல அந்த பால் திணை இதெல்லாம் இருக்கு. இப்ப வந்த இன்னும் இல்ல பெயரச்சோங்கிறான், வந்து சென்றான், வினையச்சோங்கிறோம். இந்த வந்து வந்த இதெல்லாம் நம்ம எச்சக்கிழவிகள் அப்படிங்கிறோம். ஏன் எச்சக்கிழவிகள் சொல்றோம்னா, காலம் காட்டுகிற அல்லது திணைப்பால் காட்டுகிற விகுதி இல்ல, காலம் கூட இருக்கு திணைப்பால் காட்டுகிற விதி இல்ல. அதனால இதை எச்சம் எச்சம் படிக்கிறோம். இத ரொம்ப நுட்பமா சொல்றோம். அப்பயர் வினை எஞ்சு கிழவி, பெயர் எஞ்சு கிழவி. என்ன பெயர் தன்மை எஞ்சி நிற்கிறது, அது ரொம்ப நுணுக்கமா நம்ம கவனிக்கிறோம். இந்த வினைத்தன்மை என்பதே திணைப்பால் காட்டுவது அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுவதாக நாம் புரிந்து கொள்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில நாம் இந்த தொல்காப்பியத்தினுடைய கலை சொற்களை நிறைய இருக்குது. நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு பேசுற அளவுக்கு நான் பாட்டுக்கு குறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இதுல என்னென்ன இருக்குது பல விஷயங்களை என்னால சொல்ல முடியல நண்பர்களே. நான் கொஞ்சம் இந்தியமே அதெல்லாம் சுட்டி காட்டிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நிறைய இந்த நியாங்கிற அசை சொல்க நான் பார்த்துட்டு மறந்து போனேன். நான் இது வரையும் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறப்பலாம் நீ அண்ணா அசை சொல்லியா, அதுக்கு மீனிங் இல்லையா, நல்லா அசை சொல்லு சொல்றாங்க ஐயா, இப்படிதான் நான் பாடம் அப்படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து மொழியில முதல்ல ஈர்க்கியா, இது வந்து குற்றியலிகரம் யா, மியாங்கிற அசை சொல்ல குற்றியலிகரம் வரும், அது நமக்கு போதும். பையனை மனப்பாடம் பண்ணி குற்றியல் இருக்கிறதுக்கு சான்று தருக, மியாவும் அசை சொல் அப்படின்னு நிலை மொழியில் இருந்தா, வலு மொழியில் அது வந்தா யகரம் வந்தா மாறும். இப்பதான் நம்ம சொல்லித்தரோம். தொல்காப்பியர் எப்படி அதை கவனிக்கிறார் பாருங்க. அது ஒரு ஏவல் கிளவிங்கிற ஏவல் குறித்த உரையசை மியா. மியாங்கிறத ஒரு ஏவல் அசை சொல் அப்படிங்கிற நுட்பம். அப்போ சென்மியானா போசக்கடவாயாக, உண்மையானா சாப்பிட கடவாயாக, கேண்மியா ஒழுங்காக இருப்பா. அப்ப இந்த ஏவல் குறித்த உரையசை அவர் இந்த ஏவலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏவல் கண்ணிய வியங்கோள் கிளவியும் பாரு. நம்ம நன்னூல்ல நடத்துறப்போ இந்த வியங்கோள் வினை முடிச்சிருக்கு, அது வாழ்த்துதல் பொருள் வரும், வேண்டுதல் பொருள் வரும், அது வந்து இந்த பொருள் வரும் எல்லாம் எழுதுவோம். ஆனா தொல்காப்பியர் அப்படி வந்து சுருக்கி, நீங்க தொல்காப்பியத்துக்கும் நன்னூல் வித்தியாசம் தான். நன்னூல் வந்து ஒரு பத்து ஆரஞ்சு பழத்தை உரிச்சு சாராக்கி கொடுக்குற மாதிரி, தொல்காப்பியம் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து எடுத்து தனித்தனியா கொஞ்சம் சீனியை போட்டு சாப்பிடுமா தம்பி அப்படின்னு கொடுக்குற மாதிரி. இந்த ஏவல் கண்ணிய வியங்கோள் கல்வி ஒண்ணு மட்டும் பாருங்க. பையன் எழுதுறோம் 30 ஒரு பக்கத்திலையும் விடை அளிக்க, கட்டுரை வினா எழுதுக, தருக அப்படிங்கிற இதெல்லாம் ஏவலுக்கு நீங்க வியங்கோள் கிழவி. அந்த காய இயல் வியங்கோள் வினை முற்றுருது, அந்த கட்டளை பொருளுக்கு கண்டிப்பா எழுதணும், மூணு கேள்வி தான் எழுதணும், மூணு பக்கத்துக்கு மேல மிகாம என்ன பண்ணணும், கட்டளை பொருள் இருக்கிறது. அந்த கட்டளை பொறுமையை தான் ஏவல்கடிய வியங்கோள்கிறவி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது இந்த மியாங்கிற அசை சொல்ல இருக்கு, ரொம்ப முக்கியம்தான். அப்ப மியாங்கிற அசை சொல்ல பொருளற்றதா வெற்றிருப்பனா அவர் பார்க்கல. மியாங்கிறது வெற்றிருப்பன் இல்ல, எம்டி மார்பியம் கிடையாது தொல்காப்பியரை பொறுத்தவரை. அது ஒரு ஏவல் வினை, கேன்மியா சென்மியா. இது வந்து இந்த ஏவல் குறித்த உரையசை கிளவி அப்படின்னு பாக்குறோம் நண்பர்களே. இந்த மாதிரி நாம் இவ்வளவு காலமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கணத்தை தொல்காப்பியத்தை நம்ம ஒரு கலைச்சொல் உருவாக்க பார்வையில் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் புது புது இலக்கண பார்வைகள் நமக்கு புலப்படுகின்றன. ஆகையினால் இனிய பேராசிரியர் பெருமக்களே, நண்பர்களே, நீங்கள் அதை நுட்பமாக பார்க்கணும். நிறைய குறிச்சு வச்சிருக்கேன், பிறகு எங்கேயாவது ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா அதை பார்ப்போம். நான் வந்து 10வது உலக தமிழ் மாநாட்டில் அந்த கட்டுரை வாசிச்சு, ஆனா அங்க நான் உங்கள்கிட்ட பேசுற விஷயமே பேசல, அங்க நான் படிச்சதே வேற. இங்க நான் இதுக்காக அதே தலைப்பு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இந்த தொல்காப்பிய இந்த இலக்கண கலைச்சொல் மொழிநிலை, திறனாய்வு கலைச்சொல் மொழிநிலை, இலக்கிய வரவியல் கலைச்சொல் மொழிநிலை அப்படின்னு பலவற்றை பார்க்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்காலத்தில் நம்முடைய நிறுவனங்கள்ல இந்த மாதிரி கலைக்களஞ்சியங்கள், தொல்காப்பிய கலைக்களஞ்சியங்கள் உருவாக்க வேண்டும். நிறைய பல்கலைக்கழக சத்தியமுடியா மாதிரி பல்கலைக்கழக தலைவர்கள்லாம் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி கலைக்களஞ்சியங்களை உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் உருவாக்குகிற போது அதுல இந்த மாதிரி கலைச்சொல் பிரிவுகளும் இருக்க வேண்டும்ங்கிற கருத்தை சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய நிறுவன இயக்குநர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
மங்கை மாண்பிகி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன, மங்கை மாண்பிகி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் வெற்றி தரள நீர் வடிய குற்றப் பொய்கையாடியவள்
நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சகியே. பெண்கள் யாவரும் கவிதைகள் அல்ல, நீ மட்டும் சகியே.